புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லார்ஜே அஜி. இன்னைக்கு என்ன நிகழ்ச்சியில் கேட்க போகிறோன்னா, கழிவுகளை எப்படி மேலாண்மை செய்கிறதுன்னு, அதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எங்கே நம்மளோட ஆர்ஜே நிவேதாவை காணும்? என்னாச்சுன்னு தெரியலையே.
இதோ வந்துட்டேன் அஜி.
என்ன நிவேதா, ரொம்ப லேட்டாக வந்திருக்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா?
இல்லை அஜி, எங்கள் வீட்டில் ரொம்பவே குப்பையாக இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அதை கொண்டு போய் தீ வச்சு எரிச்சிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு.
என்ன நிவேதா சொல்ற, வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு போய் தீ வச்சு எரிச்சியா?
ஆமா ஜி.
இப்படி தீ வச்சு எரிச்சின்னா நம்ம சுற்றுப்புறம் எவ்வளவு மாசுபடும் தெரியுமா? இந்த மாதிரி தவறான கழிவு மேலாண்மையால தான் பருவநிலை மாற்றம் ஏற்படுது.
என்ன ஜி இவ்வளவு கோவப்படுற? என் வீட்டு குப்பையை தானே எரிச்சேன். அதுக்கு போய் சுற்றுப்புற மாசு, தவறான கழிவு மேலாண்மை, காலநிலை மாற்றம் அப்படின்னு ஏதேதோ சொல்லிட்டு இருக்க. சரி, இந்த குப்பை இருக்கட்டும், கழிவு மேலாண்மைனா என்னன்னு சொல்லு பாப்போம். இது மட்டும் கிடையாது, நான் கேக்குற எல்லா கேள்விக்கும் நீ இன்னைக்கு பதில் சொல்லணும்.
அப்படியா, நீ கேக்குற கேள்வி எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன், கேளு.
நான் என்ன கேட்க போறேன்? நீ சொன்ன கழிவு மேலாண்மை பத்தி தான் கேட்க போறேன் அஜி.
அதுக்கு தாமா நான் பதில் சொல்றேன். கேள்விகளை கேளுமா? கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நேயர்களே, உங்களுக்கும் கழிவுகள் மேலாண்மை பற்றி சொல்ல போறோம், கேட்டு பயன்பெறுங்கள்.
கேள்வியை நானே கேட்கிறேன். முதல் கேள்வி, கழிவு மேலாண்மைனா என்ன?
கழிவுகள் மேலாண்மைனா மக்களாகிய நாம் பயன்படுத்தும் பொருள்களில் இருந்து ஏற்படுகின்ற கழிவுகள், அப்புறம் தொழிற்சாலை கழிவுகள், இந்த இரண்டு கழிவுகளையும் தீங்கு தராத விதத்தில் பாதுகாப்பான முறையில் அகற்றுவது, அதை மறுசுழற்சி செய்வது, மக்களுக்கு பயனுள்ள உபயோகமான பொருட்களாக மாற்றுவது, மிகவும் பாதுகாப்பான முறையில் பூமிக்குள் புதைத்து வருவதே கழிவுகள் மேலாண்மைன்னு சொல்றாங்க நிவேதா.
ஏதோ கதை சொல்ற. சரி, உன் கதைக்கே வரேன். கழிவுகள்ல ஏதாவது வகைகள் இருக்கா?
கண்டிப்பா இருக்கு நிவேதா.
முடியல, இருந்தாலும் சொல்லு, கேக்குறேன்.
சொல்றேன், கேளு. திடக்கழிவுகள், திரவ கழிவுகள், புகை அல்லது வாயு கழிவுகள், மின்னணு கழிவுகள், மருத்துவமனையில் ஏற்படக்கூடிய மருத்துவமனை கழிவுகள் என்று சொல்லிக்கிட்டே போகலாம். ஆபத்தான கழிவுகள் என்பது ஹெவி மெட்டல்னு சொல்கிறாங்க. பாதரசம் எனப்படும் அழிக்க முடியாத கன உலோகங்கள் மிக சிறிதளவு சுற்றுச்சூழலை கலந்து விட்டாலும் கூட அது ஏற்படுத்தும் தீங்குகள் அதிக அளவில் இருக்கும். இப்போ உனக்கு புரியுதா?
இன்னும் புரியலையே அஜி.
அப்படியா, சரி, நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன், கேளு. அப்படியா, சரி, நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன், கேளு. ஒரு மருந்து கம்பெனியிலிருந்து வெளியேறிய மருத்துவ கழிவுகள் கடற்கரையில் உள்ள மீன்களில் கலந்து அந்த மீன்களை சாப்பிடக்கூடிய பூனைகள் எல்லாம் தொடர்ந்து இறந்து போணுச்சு. அப்போதான் நமக்கு புரிஞ்சு, அந்த கழிவுகள் எல்லாம் அளவுக்கு மீறி சுழற்சி முறையில் மனிதன் சாப்பிட்டாலோ அல்லது விலங்குகளாக இருக்கக்கூடிய பூனைகள் சாப்பிட்டாலோ எந்த அளவுக்கு தீங்கு உழைக்கும்னு.
சரி அஜி, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். இந்த கழிவு மேலாண்மைக்கும் காலநிலை மாற்றத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா?
கழிவுகள் மேலாண்மைக்கும் கால்நிலை மாற்றத்திற்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்கு. கழிவுகள் சரிவர மேலாண்மை செய்ய முடியல, அதனால புகை வழியாகவோ நம்முடைய நீர் வழியாகவோ கழிவுகள் பூமிக்கு போகுது. நம்முடைய வளிமண்டலத்தில் பல்வேறு நச்சு வாயுகளும் கலந்துறதுனால அந்த வாயுக்கள் தாக்கிய பிறகு திடீரென்று பனிப்பாறைகளும் உருகுது. இதன் மூலம் கடலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மேலும் மலை பிரதேசங்களில் வாழ்கின்ற உயிரினங்கள், அங்கு இருக்கக்கூடிய தாவரங்கள் கூண்டோடு அழியுது. நமக்கு தேவைப்படும் பொழுது மழை பெய்யறது கிடையாது, வெவ்வேறு நேரங்கள மழை பெய்யுது. நம்மால எதையும் கணிக்க முடியல. உதாரணமா, கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் மழையும் சேர்ந்து சல்பியூரிக் ஆசிட், நைட்ரிக் அமிலம், இது போன்ற வெவ்வேறு வகையான அமில மழை பெறுவதற்கும் காரணமா அமையுது. சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அனைத்துக்கும் நம்மளுடைய தவறான கழிவு மேலாண்மையே இதற்கு காரணமா அமையுது. இது உலகம் முழுவதும் ஒரு பொருளாகவே மாறியுள்ளது. ஒரு முக்கியமான நெறிமுறை ஒன்று இருக்கு, அதுதான் கியோட்டோ புரோட்டோகால். அதன் மூலமா நாம் கண்டிப்பா நம்மளுடைய புதை வடிவ எரிபொருள் அவற்றை பயன்படுத்துவதை கண்டிப்பா குறைக்கலாம். பெட்ரோல், டீசல் மற்றும் கார்பன் வடிவிலான அனைத்து எரிபொருள்களையும் நாம் குறைக்க முடியும். அதுக்கு தான் இப்போல்லாம் பேட்டரி காரு, பேட்டரி ஸ்கூட்டர் போன்ற வாகனங்கள் நாம் பயன்படுத்துறோம். சோலார் பயன்பாடு அதிகமாக பயன்படுத்தணும், இல்லைன்னா சில நாட்களில் நம்முடைய வெப்பமண்டலத்தின் அளவு 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும் போது உலக வெப்பமயமாதல் மற்றும் டீஃபரேஷன் எனப்படும் காடுகளை அழித்தல் மூலமாக சுற்றுச்சூழலுக்கு பெரும் தீங்கு ஏற்படும். சராசரி வெப்பநிலை உயரும் பொழுது பனிப்பாறைகள் உருகும், கடல் மட்டம் உயரும். அப்ப பனிமலைகள் உருகும், கடல் மட்டம் உயரும் பொழுது சென்னை, விசாகப்பட்டினம் மற்றும் கடற்கரை நகரங்கள் உள்ள முழுவதும் தண்ணீர் வந்துடும். மீனவர்களின் வாழ்வாதாரம் ரொம்பவே பாதிக்கப்படும். நாம மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ள போறோம். இப்ப புரியுதா உனக்கு?
கொஞ்சம் புரியுது அஜி, இருந்தாலும் எனக்கு முழுமையா புரியல. இன்னும் ஒரு சில கேள்விகள் கேட்கட்டுமா உன்கிட்ட?
கேளு நிவேதா.
கழிவுகள் மேலாண்மையால காலநிலைகள்ல மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்ற, அதனால மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா?
கண்டிப்பா ஏற்படுது, சொல்றேன் கேளு.
சரி சொல்லு அஜி, கேக்குறேன்.
கழிவுகள் மேலாண்மை காலநிலையில் ஏற்படும் மாற்றங்களால பருவம் தப்பி மழை பெய்யுது. இதனால விவசாயமும் பாதிக்கப்படுது, மக்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம பொருளாதாரம் பற்றாக்குறை ஏற்படுறதுனால மக்களால எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்க முடியல. பொருளாதார பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நகரங்களில் பனிமலை உருவதன் மூலமா ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ளம் ஊருக்குள்ள வந்துருது. இதனால மக்கள் தங்களுடைய வீடுகள், வாழ்வாதாரங்கள், விளைநிலங்கள் இதெல்லாம் இழக்கிறாங்க. மக்களுடைய மொத்த வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. குளோபல் வார்மிங் எனப்படும் உலக வெப்பமயமாதல் ஓசோன் லேயர் மண்டலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி மக்களுக்கு மருத்துவ ரீதியான பல்வேறு பிரச்சனைகளை ஏற்பட காரணமாகவும் இருக்கு. புற்றுநோய் போன்ற நோய்கள், உடல் உபாதைகள் ஏற்படவும், மனிதனின் ஆயுட்காலம் குறையவும் மொத்த குழப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்துது.
எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அஜி. சரி, இந்த கழிவுகளை எப்படிதான் மேலாண்மை செய்யறது? நம்ம சுற்றுப்புறத்தை எப்படிதான் பாதுகாக்கலாம்?
கழிவுகள் மேலாண்மை செய்யறதுல திடக்கழிவுகளை பிரிக்கும் பொழுது மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரிக்கலாம். பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி செய்யலாம். பிளாஸ்டிக் உபயோகத்தை குறைக்கலாம். மஞ்சப்பைகளை பயன்படுத்தலாம். மற்றும் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. அதே போல பெட்ரோல், டீசல் வண்டிகளுக்கு பதிலாக நாம் எலக்ட்ரிக் வண்டிகளை பயன்படுத்தலாம். சோலார் பயன்பாட்டை இன்னும் அதிகப்படுத்தலாம். இதற்காகவே பள்ளி மற்றும் கல்லூரிகள், பொது இடங்களில் சூரிய ஒளி பூங்காக்களை உருவாக்கணும். மழைநீர் சேகரிப்பில் மக்கள் ஆர்வம் காட்டுவதை போல இதிலும் ஆர்வம் காட்டணும். ஒரு பரவலான விழிப்புணர்வு ஏற்படுத்த தொலைநோக்கு திட்டங்கள் இன்னும் அதிகப்படுத்தணும். இந்த மாதிரி கழிவுகள் மேலாண்மை செய்வதால காலநிலை மாற்றத்திலிருந்து நாம தப்பிக்கலாம்.
என்ன மன்னிச்சு ராஜி, நான் சுற்றுப்புறத்திற்கு எதிராக காலநிலை பாதிக்கிற மாதிரி குப்பையெல்லாம் போட்டு எரிச்சிருக்கேன்.
பரவாயில்ல நிவேதா, இப்பவாச்சும் புரிஞ்சுகிட்டியே.
ஆமாஜி, இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. சரி, என்ன போன்றவர்கள் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான செயல்களால காலநிலையில ஏற்பட்டுள்ள மாற்றங்களை சரி செய்ய முடியுமா?
காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கண்டிப்பா சரி செய்ய முடியும். இதுக்கு பேரு தான் சஸ்டைனபிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுவாங்க. நீடித்த கழிவு மேலாண்மை என்பது நீடித்த வளர்ச்சினே சொல்லலாம். நீடித்த வளர்ச்சி என்பது ஏதோ ஒரு சில வருடங்களில் அடையும் முடிவு அல்ல. முதலில் தனி மனித ஒழுக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கணும். நான் பிளாஸ்டிக் பயன்படுத்த மாட்டேன், நான் துணிப்பைய தான் பயன்படுத்துவேன் என்ற ஸ்லோகத்தை நாம் ஒவ்வொருவரும் மனதில் ஏற்படுத்திக்கணும். ஒரு வீட்டில் குடும்பம் குடும்பமாக ஒவ்வொருவரும் இந்த உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு இது எனது குடும்பம், இது எனது பூமி என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நம்ம ஆறு தானே அப்படின்னு ஆற்றுல கழிவு பொருளெல்லாம் கலக்கக்கூடாது, பிளாஸ்டிக்கை தூக்கி போடக்கூடாது. நாம் அனைவரும் மிகப்பெரிய மனித சங்கிலியாக மாறினால் மட்டுமே இதற்கான ஒரு தீர்வை கண்டிப்பாக நம்மளால் கொடுக்க முடியும்.
நீ சொன்னது சரிதான் அஜி, நானும் உறுதிமொழி எடுத்துக்கிறேன். நேர்களே, நீங்களும் உறுதிமொழி எடுத்துக்கோங்க. சரி அஜி, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. கழிவு மேலாண்மை பற்றி பல்வேறு தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். இப்படி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிய புதுடெல்லியில் இயங்கி வரக்கூடிய ஸ்மார்ட் என்ஜிஓக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நேயர்களே, காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஒவ்வொரு கிராமத்திலும் நம்மளுடைய புதுகை பண்பலை சமுதாய வானொலியும் புதுடெல்லியில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஸ்மார்ட் நிறுவனமும் இணைந்து ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று காலநிலை மாற்றத்துக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி, திடக்கழிவு மேலாண்மை, பிளாஸ்டிக் ஒழிப்பு மற்றும் பல்வேறு தகவல்களை மக்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கொடுத்துட்ருக்காங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.